إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإنك كيلي بدل نتتبين لينال ஒரு நான்கு கேள்விகள் வந்திருக்குது. அந்த கேள்விகளுக்குரிய விடைகளை சுருக்கமாக இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். இதில் முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், பள்ளிக்குள் நுழைந்தால் இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும், அப்படி தொழாமல் இருந்தால் அது பாவமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது பள்ளியை பொறுத்தவரையில் பள்ளிக்குரிய காணிக்கை இரண்டு ரக்காத்துகள் இருக்குது. ஒருவர் பள்ளிக்குள் நுழைந்து அதற்குள் உட்காரணுமாக இருந்தால் அவங்க இந்த இரண்டு ரக்காத்துகளை தொழாமல் உட்காரக்கூடாது. இரண்டு ரக்காத்துகளை கட்டாயம் அவங்க தொழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செய்திகளை பொறுத்தவரையில் இரண்டு விதமான அறிவிப்புகள் காணப்படுது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிட்ட ஒரு செய்தி, அதாவது உங்களில் யாராவது சரி பள்ளிக்குள் நுழைந்தால் அவர் உட்காருவதற்கு முன் உட்காருவதற்கு முன்னர் அவர் இரண்டு ரகாத்துகளை தொழுது கொள்ளட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிட்ட ஒரு ஹதீஸ் ஒன்று காணப்படும். அப்ப இந்த வகையில் இது ஒரு ஒரு கட்டளையிடப்பட்ட ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயங்கிறத நாம மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு விதமான ஒரு ஹதீஸும் இந்த விஷயத்தில் காணப்படுது. சஹீஹுல் புகாரியில 1170 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா தஹல அஹதுக்குமுல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் பள்ளிக்குள் நுழைந்தால் ஃபலா யஜிலிஸ் ஹத்தா யுசல்லிய ரகாத்தைன், அவர் இரண்டு ரக்காத்துகள் தொழும் வரை அவர் உட்கார வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்த ஒரு செய்தி. அப்போ இரண்டு விதமான செய்திகள் இருக்குது. ஒருவர் பள்ளிக்குள் நுழைந்தால் அவர் உட்காருவதற்கு முன்னர் தொழுது கொள்ளட்டும்ங்கிறது ஒரு கட்டளை. அதே போல ஒருவர் பள்ளிக்குள் நுழைந்தால் அவர் தொழாமல் உட்கார வேண்டாம்ங்கிறது ஒரு தடை. அப்போ இரண்டு விதமான விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக இந்த பள்ளிக்குள் நுழைந்தால் தொழுவது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இதையும் மீறி ஒருவர் உட்காருவாராக இருந்தால் நிச்சயமாக அவர் பாவத்தை தான் அவர் அடைவார், அதுக்குரிய பாவம் எழுதப்படும். இதை ஒருவர் நிராகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில், அப்படியெல்லாம் எனக்கு தொலையில்லாத இது பண்ண இல்லாதுன்னு ஒருவர் நிராகரிக்கக்கூடிய அமைப்பில் கோபமாக இருந்தால் அது குஃபுரில் போய்விடும். அதால் பள்ளிக்குள்ளே நுழையக்கூடியவங்க உட்காரணமாக இருந்தால் கட்டாயம் அவங்க இரண்டு ரகாத் வந்து தொழுது கொள்ளும். அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னை விழிப்பில் காண்பார் என்ற ஹதீஸின் விளக்கமும், யார் என்னை கனவில் காண்பார் என்ற ஹதீஸின் விளக்கமும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இவங்க சொல்லக்கூடியது ரெண்டுமே ஒரே செய்தியைத்தான் குறிக்குது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக இது தொடர்பாக இரண்டு மூன்று செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்னும் சஹீஹுல் புகாரியில 110வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. பதில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வமன் ரஆனி ஃபில் மனாம் ஃபகத் ரஆனி, யார் என்னை கனவிலே கண்டாரோ நிச்சயமாக அவர் என்னையே கண்டுவிட்டார். ஃபஇன்ன ஷைத்தான லா யதமத்தலு ஃபி சூரத்தி, நிச்சயமாக ஷைத்தான் என்னுடைய உருவத்திலே அவன் உருவமெடுக்க முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில 110வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே போன்ற ஒரு ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 2266வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே ஹதீஸ் தான், யார் என்னை கனவிலே காண்கின்றாரோ ஃபக அன்னமா ரஹானி ஃபில் யக்லா, அவர் என்னை விழிப்பிலே காண்பதை போன்று. இப்போ கனவிலே காண்பதும் என்னை விழிப்பிலே காண்பதும் ஒன்றுதான். ஒருவர் என்னை கனவிலே கண்டால் அவர் உண்மையிலேயே விழித்திருக்கும் போது என்னை காண்பதை போன்று அப்படின்னு அந்த ஹதீஸ் காணப்படுது. அதே போல சஹி முஸ்லிம்ல 2268வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னஹு லா யன்பகி லிஷ்ஷைத்தான் அன் யதமத்தல ஃபி சூரத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் என்னை கனவிலே காண்கிறாரோ அவர் என்னையே கண்டுவிட்டார். அதே நேரத்தில் நிச்சயமாக ஷைத்தானை பொறுத்தவரையில் என்னுடைய உருவத்திலே அவனுக்கு உருவம் எடுக்க முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு செய்தி. இப்படி மூன்று விதமான ஹதீஸ்கள் காணப்படுது. எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கனவிலே கண்டால் அவர் என்னையே கண்டுவிட்டார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது யாருக்கு பொருந்தும் நாங்கள் அவதானித்தார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் கனவிலே காண்கிறாரோ அவர்களை அவர் நிஜத்திலேயே கண்டவரை போன்றவராவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த விஷயம் யாருக்கு பொருந்தும் என்றால் அருமை தோழர்கள் சஹாபாக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் அடுத்த வரியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அதாவது ஷைத்தான் இருக்கிறானே அந்த ஷைத்தான் என்னுடைய உருவத்திலே அவன் வரமாட்டான், என்னுடைய உருவத்திலே அவனுக்கு வர முடியாது, எனது தோற்றத்தை அவனால் எடுக்க முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உண்மையான தோற்றத்தை கண்டவர்கள் நேரடியாக கண்ட அந்த தூதருடைய அந்த தோழர்கள் தான். அப்ப அவங்க தான் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய உண்மையான சூரத் எப்படி இருக்குங்கிறத சரியாக அறிஞ்சவங்க அவங்க. அவ கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அதே சூரத்துல அந்த சஹாபாக்கள் கண்டால் அப்ப உண்மையிலே அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் காண்றாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அதே உருவத்தில் ஷைத்தானுக்கு உருவம் எடுக்க இயல. அதே நேரத்தில் பொறவு உள்ளவங்க சஹாபாக்களுக்கு பொறவு வரக்கூடியவங்க தாபியங்களாக இருக்கலாம், தபவ தாபியங்களாக இருக்கலாம், அதுக்கு பொறவு வந்தவங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களை பொறுத்த வரையில் இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோற்றம் சரியான தோற்றம் தெரியாது. அவ ஷைத்தான் வந்து வேறொரு உருவத்தில் வந்து இருந்துட்டு நான் நபி வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க, நம்பிடுவாங்க. ஷைத்தானுக்கு வேற உருவத்தில் வந்து நான் நபின்னு போய் சொல்ல இயலும். ஆனால் உண்மையிலே நபியினுடைய தோற்றத்தில் வந்துதான் நான் நபின்னு அவனுக்கு சொல்லவே இயலாது. நபியினுடைய அந்த சரியான அந்த தோற்றத்திலே அவனுக்கு அந்த உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அவ இப்ப உள்ளவங்க கண்டால் அல்லது சஹாபாக்களுக்கு பொற உள்ளவங்க நபியை காண்றதெல்லாம் வந்து தெளிவான பொய்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், அது சாத்தியமில்லாத விஷயங்கள். ஏனென்றால் நபியினுடைய சரியான ஒரு அமைப்பு, சரியான ஒரு உருவம் அவங்களால காண இயலாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே நபியை நேரடியாக கண்டவங்க இல்லை. அதால ஷைத்தான் ஒவ்வொரு வித்தியாசமான தோற்றங்களில் வந்து இருந்துட்டு நான் நபி அப்படின்னு சொல்லி ஏதாவது இல்லாத பொல்லாததுகளை, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கும் அதாவது தூண்டி ஏவி மார்க்கத்தை குழப்பக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு மார்க்கமாக்கி வச்சிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீஸினுடைய சரியான விளக்கம் அருமை தோழர்களுக்கு மட்டும்தான் இந்த ஹதீஸ் பொருந்தும். அதாவது யார் என்னை கனவிலே காண்கிறாரோ அவர் என்னையே காண்கிறார், ஏனென்றால் ஷைத்தான் என்னுடைய உருவத்திலே வருவது கிடையாதுங்கிறது வந்து அருமை தோழர்களுக்கு மட்டுமே சாத்தியம், வேறு யாருக்குமே சாத்தியம் இல்லை. அப்போ இதனுடைய விளைவுகள், இந்த ஹதீஸ்வல பிழையா விலங்கினத்தினுடைய விளைவுகள் நிறைய இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். பல மார்க்கத்தின் பெயரால் பொய்யான விஷயங்கள் நபியினுடைய பெயரால் கட்டப்பட்டிருக்குது. ஒவ்வொரு அமைப்புகளை உருவாக்குனவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல தோண்டி எனக்கு இப்படியெல்லாம் ஐடியா தந்தாங்க, இப்படியெல்லாம் ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட இதை ஆரம்பிக்கிறது. உடனே மக்கள் நபி கனவுல வந்தா உண்மையிலேயே அது இந்த விஷயத்தை எடுக்கத்தான் வேணும், நபியிட அந்த விஷயத்தை நாம தட்டையிலாதுன்னு சொல்லி அவன் அவங்களோட விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பின்னால் போகிற விஷயங்கள் எல்லாம் நிறைய இன்றைக்கு வந்து சமூகத்தில் நடந்திருக்கு. நிறைய பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க, சில அமைப்புகளை அதாவது உருவாக்கியவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. சூஃபியாக்களுடைய கதைகளில் நிறையவே நபியை அவங்க கண்டதாக உள்ள விஷயங்கள் அதிகமாக காணப்படும். அப்போ இதை நாங்கள் எந்த வகையிலையும் எடுக்க இயலாது. இதில் இவங்க செய்யக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிழை என்னன்னு சொல்லி சொன்னால், பூரணப்படுத்தப்பட்ட அல்லாஹனுடைய மார்க்கம் அது இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை உள்வாங்கிற மாதிரியான ஒரு சூழலை அது உருவாக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு, அதில் பிறகு வேறு யாரும் எதுவும் போட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனால் பொறவு வந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வந்தாங்க, உதாரணத்துக்கு மாறி பொறவு இப்படி ஒரு அமலை செய்யுங்க, இதில் உங்களுக்கு நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி அந்த அமலை உருவாக்கி விட்டுருவாங்க. அப்போ இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பாங்க வந்து, இது நபி வந்து கனவுல சொன்னது, இந்த அதாவது இந்த மகானுக்கு நபி வந்து கனவுல சொல்லியிருக்கிறாங்க, அதால் நாங்கள் இதை எடுத்து நடக்கணுன்ற ஒரு ரீதியில் அவங்க அந்த அமலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பூரணப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கம் மென்மேலும் வேற வேற பொய்கள், கலப்படங்கள், பொய்யான விஷயங்களை உள்ளாக்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த இதை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் எந்த வகையிலும் நம்ப இயலாது. இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம், இந்தியாவில் வந்து பரேல்விகளுடைய ஒரு மதரசா ஒன்று இருக்குது, அந்த மதரசாவுக்கு வந்து அவருடைய ஸ்டாஃபகருக்கு பிளேன் போட்டு கொடுத்ததே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எப்படி அதை கட்டணும், எங்கிட்டு முன் வாசல் இருக்கணும், எங்கிட்டு அடுத்த இதெல்லாம் இருக்கணும் இப்படின்னு சொல்லி சரியாக அந்த பிளேனை கூட நபி தான் கீறி கொடுத்தாங்க கனவுல அப்படின்ற மாதிரி எல்லாம் கதைகளை சொல்லி வச்சிருக்கிறோம். அப்போ இதை எந்த வகையிலும் நாங்கள் இதுகளை நம்பியலாம். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லை பின்பற்ற வேண்டுமா அல்லது செயலை பின்பற்ற வேண்டுமா அப்படின்னு சொல்லி. ரெண்டையுமே நாங்கள் பின்பற்றத்தான் வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லையும் நாங்கள் பின்பற்றணும், செயலையும் பின்பற்றுவோம். ஒன்றும் ஒரு சில விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிடுவாங்க, இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்போ அதை நாங்கள் எடுத்து நடக்கணும். அப்போ அதுக்கு நிறையவே ஆதாரங்கள் இருக்குது. அத்தி உல்லாஹ வாத்தி உர் ரசூல், நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க, அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. அப்போ தூதருக்கு கட்டுப்படுறதுண்டா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏவுன அந்த விஷயங்களை எடுத்து நடக்கிறது தான் தூதருக்கு கட்டுப்படுறது. உதாரணத்திற்கு தாடியை அடர்த்தியாக வளருங்கள், பூரணமாக வளருங்கள், அதை அப்படியே தொங்க விடுங்கள், அந்த தாடி அப்படியே மன்னித்து விடுங்கள் இப்படின்னெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை போட்டிருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுன ஒரு விஷயம். அப்ப இதை நாங்கள் என்ன செய்யணும், எடுத்து நடக்கணும், கட்டுப்படணும், மாறு செய்யக்கூடாது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச விஷயங்கள். அவர் செஞ்ச அந்த விஷயங்களை பொறுத்த வரையில் அதுவும் மார்க்கம்தான். அப்போ அதை ஒரு ஆள் முடிஞ்ச வரைக்கும் மார்க்க ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச விஷயத்தை அவங்க எடுத்து நடக்கும். அப்போ இது தொடர்பாக அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல்யௌமல் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தாலாவே சொல்றார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுன விஷயமாக இருக்கலாம் அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயமாக இருக்கலாம், இந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் எடுத்து நடக்கணும். இதான் வந்து தூதரை முழுமையாக பின்பற்றுறதுல வரும். அப்போ சில விஷயங்கள் இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏவி இருப்பாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருப்பாங்க, அதே நேரத்தில் வந்து அந்த விஷயங்களுக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்திருக்கக்கூடிய மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அதாவது எங்களுக்குள்ள கட்டளை தொடர்ச்சியான நோன்புகளை பிடிக்கல. ஒரு நோன்பை நாங்கள் பிடித்தால் அடுத்த ஒரு நஃபிலான நோன்பு, அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் நோன்பு பிடிக்கும், இதுதான் எங்களுக்குள்ள விஷயம். அதே போல் நோன்பு நாங்கள் திறக்கணும், இஃப்தாருடைய அந்த நேரத்தில் வந்து நோன்பு திறக்கணும், அப்படியே தொடர்ச்சியாக அடுத்த நாளைக்கும் வந்து அதை தொடர இயலாது. ஆனால் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனையவர்களுக்கு தடை செஞ்சாங்க, அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொடர்ச்சியான நோன்பை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்பம்சங்களில் உள்ளது. அப்போ இதை நீங்கள் தொடர்ச்சியான நோன்பு பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நோன்பு பிடிக்கிறத பார்த்து அருமை தோழர்கள் பிடிச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தடுத்தாங்க, சொன்னாங்க எனக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னாங்க. அப்போ அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய விசேடமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் நான்கு திருமணங்களுக்கு மேலே முடிக்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அனுமதி, ஆனால் ஏனையவங்களுக்கு நாளோட அவங்க நிப்பாட்டி கொள்ளுவாங்க தடை. ஒரு சஹாபி வந்தாங்க. அவங்க வயசெஞ்சு அந்த இஸ்லாத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய அதாவது அவங்களோட பொறுப்பின் கீழே சமகாலத்தில் கிட்டத்தட்ட 13 மனைவிகளோ அல்லது 9 மனைவிகளோ ஒரு அறிவிப்பு இருக்குது. அப்போ அந்த அளவு இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் விடுங்கன்னா. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்களோட சமகாலத்தில் அவங்களோட பொறுப்பின் கீழே 9 மனைவிகள் இருந்தாங்க. இது ஒரு சில விசேஷமான அம்சங்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர வேணி எல்லா விஷயங்கள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல் அதே போல் அவங்களுடைய செயல் இதுகளை வந்து நாங்கள் கட்டாயம் பின்பற்றுவோம். அடுத்தது தஸ்பீஹ் தொழுகை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தஸ்பீஹ் தொழுகை பொறுத்தவரையில் அது தொடர்பான பல ஹதீஸ்கள் இருக்குது. அந்த தஸ்பீஹ் தொழுகை தொடர்பாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்கள்லையும் குறைபாடுகள் காணப்படும். அப்போ நாங்கள் நேரத்தோடு இது சம்பந்தமான தொழுகைகள் நாங்கள் செஞ்சோம். இந்த பல அறிவிப்புகள் வருது, ஒன்றை ஒன்று அது பலப்படுத்துது, அதனால் இது ஹசன் தரத்துக்கு இருக்குதுன்ற வகையில் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தினோம். ஆனால் பிறகு அதனுடைய அறிவிப்புகள் இதெல்லாத்தையும் சரியாக பார்த்த நேரம் அதில் எந்த அறிவிப்பை எடுத்துக்கொண்டாலும் அந்த அறிவிப்புகளில் வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு சொல்லதாக இருந்தால் அபுதாவுதில் 1297 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, அதுலேயும் இந்த தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக இருக்குது. அப்போ இதில் வரக்கூடிய மூசா பின் அப்துல் அசீஸ் என்ற ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். அப்போ இவரை பொறுத்தவரையில் ஒரு சில இமாம்கள் இவர் அதிகமாக தவறு செய்யக்கூடியவர், பிழைவிடக்கூடியவர், அதே போல் இவர் பலவீனமானவர், இவருடைய ஹதீஸ்கள் நிராகரிக்கப்பட வேண்டியது, திருப்பப்பட வேண்டியது இப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அவ அந்த வகையில் அந்த ஹதீஸ் எடுக்க இயலாது. இப்படி எந்த ஒரு அறிவிப்பை நாம் இது சம்பந்தமான அறிவிப்புகளை பார்த்தாலும் அவர்கள் பல அறிவிப்பாளர்களின் ஊடாக வந்திருந்தாலும் அவைகளில் சில சில கோளாறுகள் காணப்படுறதுனால அந்த ஹதீஸ் நாங்கள் நடைமுறைப்படுத்துறது இல்லை. அப்போ அந்த வகையில் தஸ்பீஹ் தொழுகை அப்படின்னு ஒன்றும் சரியான ஆதாரபூர்வமான செய்திகளின் ஊடாக அது இல்லை. அப்போ இந்த 4 கேள்விகள் தான் இன்றைக்கு வந்த கேள்விகள். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك و اتوب اليك